குழந்தை சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கம் மாதவ சிவஞான இவர்கள் பொழிப்புரை 16வது பட்டத்து குருமூர்த்தியினுடைய பதமுறை ஆகியவற்றோடு சிந்திப்பதற்கு ஒருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. சிவஞான சித்தியார் சுபக்கத்திலே முதல் சூத்திரத்திலே 3வது அதிகரணத்தினுடைய இறுதி பகுதியிலே சிந்தனை இருந்து வருகின்றது. இந்த 3வது அதிகரணத்தினுடைய இறுதிப்பகுதியோடு முதல் சூத்திரம் முடிவடைகின்றது. 3 அதிகரணங்களை கொண்டதுதான் முதல் சூத்திரம். இந்த 3வது அதிகரணத்திலே சிவபெருமான் ஒருவனே முதற்கடவுள், அந்த முழு முதன்மை ஏனையவருக்கு கிடையாது என்று சொல்ல வருகின்றார். சிவபெருமானுக்கு முழு முதன்மை உள்ளது என்பது 2வது அதிகரணத்தில் நன்கு நிலைநாட்டப்பெற்றுவிட்டது. அவன் அனாதிமுத்த சித்தரு என்ற கொள்கை நன்கு நிலைநாட்டப்பெற்றது. அப்படியானால் 3வது அதிகரணத்திலே என்ன சொல்ல வருகின்றார் என்றால், சிவபெருமானுக்குரிய முழு முதன்மை ஏனையோருக்கு கிடையாது என்று நிலைநாட்டுவதுதான் 3வது அதிகரணத்தினுடைய கருத்தாகும். அதாவது முழு முதன்மை சிவபெருமானுக்கு உண்டு என்று ஒத்துக்கொண்டு அதே சமயத்தில் அந்த முழு முதன்மை உடைய கடவுளர் பிறரும் இருக்கின்றார்கள், ஈஸ்வரர்கள் பலர் என்று கூறுகின்ற அந்த அநேக ஈஸ்வரவாத கொள்கைதான் இந்த 3வது அதிகரணத்திலே சிறப்பாக மறுக்கப்படுகின்றது. பிரம்மன் திருமால் ஆகிய தேவர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கும் நியாசங்கள் சிவாகமங்களிலே விதித்துள்ளமையும் குறிப்பிட்டு கேள்வி எழுப்பிய பொழுது அதற்கு விளக்கம் கொடுத்தார்கள். அவர்களிடத்திலே சிவசக்தி பதிந்து அவர்களை ஒவ்வொரு தொழிலே செலுத்துவதனால் சிவசக்தி பதிந்திருக்கின்ற அந்த விசேடம் பற்றி அவர்களுக்கும் நியாச வழிபாடுகள் ஆகமங்களிலே விதிக்கப்பட்டன என்று அதற்கு விளக்கம் தரப்பட்டது. அப்படியானால் சிவசக்திகள், பிரம்மாவிடம் ஒரு சிவசக்தி, திருமாலிடம் ஒரு சிவசக்தி, இப்படி ஒவ்வொரு தேவரிடம் ஒவ்வொரு சிவசக்தி இருக்குமேயானால் சிவசக்திகள் பல என்று ஆகிவிடும். சக்திகள் பல என்றால் சக்திமானாகிய சிவபெருமானும் பலர் என்று ஆகிவிடுமே, இதுவும் அநேகேஸ்வர கொள்கையாகவே முடிந்துவிடுமே என்று மீளவும் தடை எழுப்பப்பெற்ற போது, சக்தி காரியத்தால் தான் பல பெயர்களை பெற்று நிற்கின்றதே ஒழிய உண்மையில் சக்தி ஒன்றுதான் என்று சொல்லி, எப்படி ஒரே மின்சார சக்தியானது விளக்கு, மின்விசிறி, தொலைக்காட்சி, வானொலி, மற்ற எந்திரங்கள் இவற்றிலே ஒவ்வொரு தொழிலை வெவ்வேறு தொழிலை ஒவ்வொரு கருவியிலும் வெவ்வேறு தொழிலை இந்த மின்சார சக்தி ஒரே சக்தி எப்படி ஏற்றுகின்றதோ அதுபோலத்தான் ஒரே சிவசக்தியும் அயன் அரி முதலிய தேவர்களிடத்திலே இருந்து ஒவ்வொரு பெயர் பெற்று நின்று ஒவ்வொரு தொழிலை இயற்றும். ஆகவே சக்தி ஒன்றுதான், எனவே சக்திமானாகிய சிவபெருமானும் ஒருவன்தான் என்று சொல்லி அநேகேஸ்வரத்தை மறுத்தார்கள். அதன் பிறகு இந்த இடத்திலே சிவ சமவாதி வருகின்றார். அவர்கள் கொள்கைப்படி முத்தையடைந்த ஆன்மாவும் ஐந்தொழில் செய்யும், எல்லா வகையிலும் அது சிவபெருமானுக்கு சமமானது என்று சொன்னார்கள். அப்படி கூறக்கூடாது. ஆன்மாவுக்கும் அறிவு இச்சை செயல்கள் உள்ளன, சிவபெருமானுக்கும் அறிவு இச்சை செயல்கள் உள்ளன. எனவே அறிவிச்சை செயல்கள் உள்ளதனாலே ஆன்மா சிவபெருமானுக்கு சமமாகி விடுமா என்றால் ஒருபோதும் ஆகாது. கேவல அவத்தையிலே இந்த ஆன்மாவின் அறிவிச்சை செயல்கள் ஆணவ மலத்தால் முற்றிலும் மறைக்கப்பட்டு கிடந்தன. அப்புறம் இறைவனுடைய அருளால் தான் வந்து தனுகரணாதிகளை அந்த ஆன்மாக்கள் பெற்று தம்முடைய அந்த மலமறைப்பு சிறிதே நீங்க பெற்று வினைக்கு ஏற்ற அளவிலே, வினைக்கு ஈடான அளவிலே அந்த அறிவிச்சை செயல்கள் விளக்கப்பட்டன. அப்பொழுது வினை போகங்களை சிவபெருமான் கொடுத்துத்தான் ஆன்மாக்கள் அனுபவித்தன. அதுபோலவேதான் மலம் நீங்கிய முற்றிய நிலையிலும் எப்படி சகல நிலையிலே சிவபெருமான் கொடுத்துத்தானே ஆன்மாக்கள் கண்ம பலன்களை வந்து அனுபவித்தன, அதுபோலத்தான் முற்றிய நிலையிலும் அந்த முத்தி இன்பத்தை சிவபெருமான் கொடுத்துத்தான் ஆன்மாக்கள் நுகர்கின்றனவே ஒழிய அந்த இடத்திலும் தாமாக தம்முடைய அறிவிச்சு செயல்களை கொண்டு முத்தி இன்பத்தை நுகர்வதற்கு அந்த ஆன்மாக்களுக்கு தகுதி இல்லை. எப்பொழுதும் அவை சிவபெருமானை சார்ந்தே இருக்கின்றன. ஆகையினாலே அவை ஒருபோதும் சிவபெருமானுக்கு வந்து சமம் ஆகிவிடமாட்டா என்று சொல்லி சிவ சமவாதிகள் கூறுகின்ற அநேகேஸ்வரர் கொள்கையும் மறுத்தார்கள். அதன் பிறகுத்தான் கேட்டார்கள், அப்படியே இருந்தாலும் சிவபெருமானே ஒரு சிவபெருமான் என்று சொல்லப்படுவதில்லையே, ஆகமங்களிலே லய சிவன், போக சிவன், அதிகார சிவன் என்று 3 சிவபெருமான் சொல்லப்படுகின்றார்களே, எப்படியும் அந்த சிவப்பன்மை வரத்தானே செய்கின்றது என்று கேட்டார். இந்த மாதிரி ஐயங்களெல்லாம் நாம வந்து தீர்த்துக் கொள்வதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப சொல்றார், ஒரே சிவபெருமான் தான் வந்து அவர் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று 3 சக்தியோடு இருக்கின்றார். அதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்தார். இச்சை உயிர்க்கு அருள் நேசமாகும், நன்றெல்லாம் ஞான சக்தியால் நயந்து அறிவன் நாதன், அன்று அருட்கிரியை இதனால் ஆக்குவன் அகிலமெல்லாம் சொன்னார். அதாவது இச்சாசக்தி என்பது எப்போதும் இந்த ஆன்மாக்கள் மேல சிவபெருமான் வச்சிருக்கிற கருணை. இந்த ஆன்மாக்கள்லாம் வந்து மலச்சார்பு நீங்கணும், சிவத்துவம் கிடைக்கணும் அப்படின்னு ஆன்மாக்கள் மேல சுவாமி வச்சிருக்கின்ற அந்த எப்போதும் வச்சிருக்கிற கருணை இச்சாசக்தி. அது கூட குறைய போறதில்லை, அது அப்படியே இருக்கும். ஞானசக்தி வந்து சரி அந்த மலை நீக்கத்திற்கு தேவையான உபாயங்களை அறிவது, அதான் ஞானசக்தி. அறிந்தவற்றை அறிந்த அக்கணமே செயல்படுத்துவது கிரியாசக்தி என்று விளக்கம் கொடுத்தார்கள். அப்போ அதுல வந்து அந்த ஞானசக்தியும் கிரியாசக்தியும் வந்து ஏதாவது ஒன்று மேலோங்கி நிற்கின்ற நிலை அல்லது ரெண்டும் சமமாக இருக்கின்ற நிலை, இதை வச்சுதான் லயசிவன் போக சிவன் அதிகார சிவன் தான். ஞானம் ஞானமயமாகவே சுவாமி இருந்தார் அப்படின்னா, ஞானசக்தி மயமாகவே இருந்தார்னா அப்ப வந்து அவர் சிவம் என்று பெயர் பெறுகின்றார். கிரியாசக்தி மயமாகவே இருப்பார் இல்லையா, அப்போ சக்தின்னு பெயர் பெறுகின்றார். ஞானமும் கிரியையும் சம அளவிலே கொண்டு இருப்பார், அப்போ சதாசிவம்னு பெயர் பெறுறார். அப்புறம் ஞானம் கொஞ்சம் குறைந்து கிரியை மேல அதிகமா இருக்கின்ற நிலையில வந்து மகேசன் பெயர் பெறுறார். கிரியாசக்தி கொஞ்சம் குறைஞ்சு ஞானசக்தி மிக்க இருக்கின்ற நிலையிலே சுத்த வித்தை என்று பெயர் பெறுகின்றார். ஆகவே இந்த ஐந்து நிலைகள், அப்ப ஐந்து நிலைகளுக்கு ஐந்து பெயர்கள் கொடுக்கின்றார்கள். அப்ப மூன்று பெயர்களையும் சொல்கின்றார்களே, லயசிவன் போகசிவன் அதிகாரசிவன் சொல்றாங்களே அப்படின்னா, அதுல முதல்ல சொன்ன அந்த ஞானமயமா இருக்கின்ற சிவம், அப்புறம் வந்து கிரியாமயமா இருக்கின்ற சக்தி, இந்த ரெண்டும் அருவ நிலை. ஆகவே இவை லயசிவன் சொல்லப்படும். ஞானமும் கிரியையும் சம அளவில் இருக்கின்ற நிலை இருக்கின்றதே அது சதாசிவ நிலை, அது அருவுருவ நிலை, அதுதான் போகசிவன் என்று சொல்லப்படும். அப்புறம் ஞானம் குறைந்து கிரியை ஏறி இருக்கின்ற மகேஸ்வர நிலையும், கிரியை குறைந்து ஞானம் ஏறி இருக்கின்ற சுத்தவித்தி நிலை, அந்த ரெண்டு நிலையும் வந்து அதிகார நிலைன்னு சொல்லப்படும். அது இப்படி ஐந்தை வந்து மூன்றாக தொகுத்தும் சொல்வார். ஏன்னா ரெண்டு நிலை அருவமா இருக்கு, அதுக்கு ஒரு தனிப்பேர் லயசிவன். ஒரு நடுவில் இருக்கிற நிலை வந்து அருவுருவமா இருக்கு, அதுக்கு போகசிவன். அடுத்த ரெண்டும் உருவமா இருக்கு, அதிகார சிவன் சொல்லி. ஆக சிவபெருமான் நிற்கின்ற நிலைகளை வைத்துத்தான் அவர் பெயர் பெறுகின்றாரே ஒழிய, இதுல வந்து லயசிவன் வேறு போகசிவன் வேறு அப்படிலாம் கிடையாது. அதிகார சிவன் வேறு, மூணு பேரும் கலந்து ஆலோசிச்சு எல்லாம் செய்யறாங்க அப்படி கிடையாது, ஒரே சுவாமி தான், அது தெளிவா சொல்லிட்டாங்க. ஆகவே சிவ பன்மை வந்து அங்கே நம் கூறன் ஆகாது என்று சொன்னார். அப்போ அதை சொல்லும்போது சொல்லுகின்றார், அப்போ சுத்த தத்துவத்திலே இப்படி லயசிவனாகவும் போகசிவனாகவும் அதிகார சிவனாகவும் வந்து என்ன செய்கின்றார் சுவாமி அப்படின்னா, இந்த ஆன்மாக்கள் உய்வதற்காக முதல்ல என்ன பண்றார், இந்த சுத்தமாயிலிருந்து சுத்த தத்துவங்களை எல்லாம் தோற்றிருக்கின்றார். அது விஞ்ஞானங்களுக்கு தானே பயன்படும் சுத்தமாய தத்துவங்கள்லாம் அப்படின்னா, பெரும்பாலும் அப்படித்தான். ஆனால் சுத்தமாயிலே நால்வகை வாக்குகளை தோற்றுவிக்கின்றாரே, ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் அந்த சுத்தகத்துல, முந்தைய அதிகரணங்கள்ல பார்த்திருக்கிறோம் என்ன வாக்குகள், சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி, இந்த நால்வகை வாக்குகளும் எல்லா ஆன்மாக்களோடையும் பொருந்தும். ஆமா, நாம மும்மலமுடைய ஆன்மாக்கள், நாம நம்ம நம்மளுக்கும் அந்த வாக்கு சம்பந்தம் உண்டு, இருமலமுடையோருக்கும் உண்டு, ஒருமலமுடையோருக்கும் உண்டு. வாக்கு சம்பந்தம் நீங்குத வரைக்கும் முத்தி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, ஓவிட விந்து ஞானம் உதிப்பதோர் ஞானம் உண்டே, சேவுயர் கொடிய நாட்டன் சேவடி சேரலாமே என்றெல்லாம் முன்பு சிந்தித்திருக்கின்றோம். ஆகையினாலே அந்த வாக்கு சம்பந்தம் சர்வ ஆன்மாக்களுக்கும் உரிய சம்பந்தமாகும். அந்த வாக்குகளை எல்லாம் சுத்தமா இருந்தா சுவாமி தோற்றுவிக்கிறார். இதுல இன்றியமையாது கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், சுத்தமாலையில மட்டும் சிவபெருமானே நேரடியாக தொழில் செய்கின்றார், அசுத்தமாலையில அனந்த தேவரை அதிர்ப்பித்து, அதாவது அவரை நிலைக்களமாக கொண்டு, அனந்த தேவரை நிலைக்களமாக கொண்டு அவரை செலுத்தி அவர் மூலமாக அசுத்தமாயிர அந்த வித்யா தத்துவங்கள்னு சொல்லுவார்கள். இதெல்லாம் இரண்டாம் சூத்திரத்தில் விளக்கமா பாக்கிறேன். அவற்றையெல்லாம் அனந்த தேவர் வாயிலாக தோற்றுவிக்கின்றார். அவரை அனந்த தேவரை செலுத்தி, அனந்த தேவரம் கொண்டு ஸ்ரீகண்டர் துறவை செலுத்தி, அவர் மூலமாக ஆன்ம தத்துவங்கள் 24 தோற்றுவிக்கின்றார். அதையெல்லாம் நம்ம இரண்டாம் சூத்திரத்தில் விரிவா பாக்கிறது. இது எதுக்காக சொன்னா, இங்க என்ன கருத்து வருதுன்னா, சுத்தமாயில மட்டும் சுவாமியே நேரடியாக கிருத்தியங்களை, அதாவது தொழில்களை செய்கின்றார் என்று சொல்கின்றார். ஆகவே சிவபெருமானால் நேரடியாக அதிட்டிக்கப்படுகின்ற தத்துவங்கள் சுத்த தத்துவங்கள். அதனால அந்த சுத்த தத்துவங்கள் சிவபெருமானுக்கு வடிவம் என்று சொல்லப்படும். வடிவம்னா வந்து திருமேனின்னு பொருளாகுது. உண்மையில திருமேனி அல்ல அவை வந்து, உண்மையில சுவாமிக்கு திருமேனி என்ன, இரண்டாம் அதிகரணத்தில் அதைத்தானே திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொன்னார். அவருடைய அந்த சக்தி தான் அவருக்கு திருமேனி இல்லையா, அது தெளிவா உருவருள் உருவில் தோன்றும் எல்லாமே அருள்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த இப்ப சுத்த தத்துவங்கள் எல்லாம் வந்து அவருக்கு வடிவம்னு சொல்றமே அப்படின்னா, உபச்சாரமாக சொல்லப்பட்டது. ஏன் உபச்சாரமா சொல்லப்பட்டன, ஒரு சம்பந்தம் இருந்தா தானே உபச்சாரமா சொல்ல முடியும் இல்லையா, என்ன சம்பந்தம் இருக்கின்றன அப்படின்னா, அவருடைய அவரால் அவை நேரடியாக அறிவிக்கப்படுகின்றன சுத்த தத்துவங்கள், சிவபெருமானால் நேரடியாக நிலைக்களமாக கொள்ளப்படுகின்றன ஆகவே வடிவம்னு உபச்சாரமாக சொன்னார். அதுல சிவதத்துவத்துக்கு அப்புறம் சக்தி தத்துவம் இருக்கின்றது. இதுல பாருங்க, அந்த சிவம் சக்தி எல்லாம் அந்த சுவாமி நிற்கின்ற நிலை, ஞானமே ஆக இருக்கும்போது சிவம், கிரியையே ஆக இருக்கும்போது சக்தி, சுவாமி நிற்கின்ற நிலைகள்ல அவருக்கு இந்த பெயர் வருது. அப்போ அவர் என்ன பண்றார் அப்படின்னா, ஞானமே ஆக இருந்து கொண்டு அந்த சிவமாக இருந்து கொண்டு சுத்தமாயிர ஒரு தத்துவத்தை தோற்றுவிக்கின்றார். அந்த தத்துவம் நாத தத்துவம்னு சொல்லப்படும். அதுவும் அப்ப சிவபெருமான் பேர் என்ன? சிவம். அந்த பேர் அந்த நாத தத்துவத்துக்கும் உண்டு. அது மாதிரி அவர் கிரியையாகவே இருந்து கொண்டு, கிரியை மயமாகவே இருந்து கொண்டு சுத்தமாயிர இன்னொரு தத்துவத்தை தோற்றுவிக்கின்றார். அந்த தத்துவத்துக்கு விந்து தத்துவம்னு பேர் இல்லையா? அப்ப சிவபெருமானுக்கு என்ன பேரு? சக்தின்னு பேரு. அந்த சக்திங்கிற பேர் அந்த விந்து தத்துவத்துக்கும் உண்டு. விந்து தத்துவம் சக்தி தத்துவம்னு சொல்லப்படும். அது மாதிரி சுவாமி வந்து ஞானம் கிரியை ஒத்து சதாசிவ மூர்த்தியாக விளங்கி ஒரு தத்துவத்தை தோற்றுவிக்கின்றார். அதுக்கு சாதாக்கிய தத்துவம்னு பேரு. அப்போ சுவாமிக்கு என்ன பேரு? சதாசிவம். அந்த சதாசிவங்க பேரு இந்த சாதாக்கிய தத்துவத்துக்கும் உண்டு. சுவாமியோட பேரு தத்துவத்துக்கும் வருகின்றன. ஆகவே அந்த ஐந்து தத்துவங்கள், சிவம் சக்தி சதாசிவம் ஈஸ்வரம் சுத்தவித்தை என்ற தத்துவங்களும் அந்த பெயர் வரும். அந்த தத்துவங்களை தோற்றுக்கும் போது சுவாமி என்ன பெயர் பெறுகின்றாரோ அந்த பெயரை அப்போது தோன்றுகின்ற தத்துவங்களும் பெறும் என்ற செய்தியை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தத்துவங்கள் தான் சிவபெருமானுக்கு வடிவம் என்று உபச்சாரமாக சொல்லப்படுகின்றன. அப்ப சிவபெருமானுக்கு வடிவம்னு சொல்லிட்டதுனால அவை வந்து அழியும்னு சொல்லலாமா? சிவ வடிவத்துக்கு அழிவில்லை, ஆகவே நித்தம்னு சொல்வார்கள் இல்லையா? அப்ப எப்படியும் மாசங்கார காலத்துல எல்லா தத்துவங்களுமே 36 தத்துவங்களுமே ஒடுங்கிதான் ஆகணும். இப்போ மகாசங்காரம் முற்றளிப்பு செய்யும் போது அப்படின்னா அப்ப ஒழுங்கதான் செய்யும். அப்ப நித்தம்னு சொல்றீங்களே அப்படின்னா, ஏன் நித்தம் சொல்லணும்? சிவபெருமானுக்கு திருமேனின்னு சிறப்பித்து சொல்லப்படுவதனால இவை நித்தம்னு சொல்லப்படுகின்றன. அது மட்டுமல்ல, இவை வந்து காலம் கடந்தவை. ஏன்னா காலம் என்பது ஒரு தத்துவம் தான், அது வித்யா தத்துவங்களில் ஒன்று. அது இரண்டாம் சித்திரத்தில் விளக்கமா பார்க்க இருக்கின்றோம். வித்யா தத்துவங்களில் ஒன்று காலதத்துவம். வித்யா தத்துவங்கள் மொத்தம் 7, அதுல ஒன்று காலதத்துவம். அது அசுத்தமாயிர பின்னர் தான் தோன்ற போகுது. அந்த காலம் தத்துவம் தோன்றது முன்னே இந்த ஐந்து சுத்த தத்துவங்களும் தோன்றியாச்சு. ஐந்து சுத்த தத்துவங்களும் தோன்றியாச்சு. அப்ப காலத்துக்கு கடந்து இருப்பதனால இவற்றை நித்தம்னு சொன்னார்கள். காலத்தை கடந்து இருப்பதனால நித்தம்னு சொன்னார்கள். நித்தம் என்று உரைப்பர் காலம் நீங்கிய நிலைமையாலே அப்படின்னா. அப்ப எப்படி நீங்க முன்பின் சொல்றீங்க? காலம் இல்லாட்டா முதல்ல எந்த தத்துவம் தோன்றுச்சு? சிவதத்துவம். அதுக்கு பின்னால சத்திய தத்துவம். அதுக்கு பின்னால சதாசிவ தத்துவம். அப்ப சதாசிவ தத்துவம் முன்னால என்ன தோன்றுச்சு? சத்திய தத்துவம். அதுக்கு முன்னால என்ன தோன்றுச்சு? சிவதத்துவம். இப்படி இந்த தத்துவம் முன்பு தோன்றியது, அந்த தத்துவம் பின்பு தோன்றியது சொல்றீங்க இல்லையா? அப்ப காலம் இல்லாம முன்பு பின்புன்னு எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால், அப்போ அதுக்கு அருமையா சொல்றாங்க, அங்கு காலம் என்பது இந்த கால தத்துவம் அங்கு தோன்றவில்லை, அது பின்னர் தான் தோன்றுகிறது. ஆனாலும் நம்ம சொல்லிட்டோம், சிவதத்துவம் முன்பு தோன்றியது, சக்தி தத்துவம் பின்பு தோன்றியது. இப்ப அங்க வேற ஒரு காலம் ஒண்ணு இருக்கணும். அங்க என்னன்னா, சிவசக்தியே காலஸ்தானத்திலே இருந்து கொண்டு நமக்கு நாமெல்லாம் கால தத்துவங்கிற தத்துவத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். அதுதான் செல்காலம் நிகழ்காலம் வருகாலம்னு மூன்று வகையா இருக்கு. அங்க சுத்தமா சுத்த தத்துவங்கள்லாம் இந்த கால தத்துவத்துக்கு முற்பட்டவை அல்லவா? ஆனாலும் அந்த சுத்த தத்துவங்களுக்கு நாம முன்னர் பின்னர்னு முற்பிற்பாடு சொல்றோம். முற்பிற்பாடு சொல்றோம்னா, அங்க கால ஸ்தானத்திலே அந்த காலத்துடைய ஸ்தானத்துல ஒரு சிவசக்தி தான் இருக்கின்றது. அதுக்கு கலையித்திரின்னு பேரும் அந்த ஆகமத்திலிருந்து எடுத்து சொல்றாங்க. இந்த ஆகம செய்திகள், இந்த ஆகம செய்திகள்ல ஓரளவு சொல்றாங்க நம்ம மெய்கண்ட சாத்திரங்கள். அவ்வளவுதான். இப்ப சுவாமிகள் வந்து ஒவ்வொரு உரையில வந்து தடைகளை எழுப்பி இந்த பாட்டை இப்படி சொல்லியிருக்கையா, இதுக்கு ஒரு தடை கேட்டா யாரு நம்ம விடை கொடுக்க முடியும்? ஆகமம் படித்தவர்கள் தான் விடை கொடுக்க முடியும் இல்லையா? ஆகவே அங்க ஆகமத்திலிருந்து எடுத்து சொல்றாங்க. கலையித்திரைன்னு சொல்லி ஒரு சிவசக்தி உள்ளது, அதுதான் காலத்தினுடைய ஸ்தானத்திலே இருந்து கொண்டு இந்த தத்துவங்களை எல்லாம் முற்பிற்பாடாக தோன்றும்படி, ஒன்று முன்னரும் அது பின்னரும் தோன்றும்படி செய்கிறது என்ற செய்தியை இங்க சொல்கின்றார். அத செயல்பாடை வந்து வியாபாரம் வாங்க, வியாபாரம்னா தொழிற்பாடுன்னு வச்சுக்கிடணும். அதான் சொல்ற, தோற்றக்கேடுகள் உடையனவாய தத்துவங்கள் இறைவனுக்கு சுதந்திர வடிவமானவாறு யாஞ்சனம் என்னும் கடாவை ஆசங்கித்து என்ற கேள்வியை வாங்கி, கடையை வாங்கி என்ன விடை சொன்னாரு? நித்தம் என்று உரைப்பர். சிவபெருமானுக்கு வடிவம், அதனால அந்த தத்துவங்கள் நித்தம் அப்படின்னாரு. நித்தம் அதற்கு காரணம், நித்தம் அதற்கு ஏது கூறுவார்? காலம் நீங்கிய நிலைமையாளன் கால தத்துவத்தை கடந்து விளங்குது அல்லவா, ஆகவே நித்தம்னாரு. அற்றேர் காலம் நீங்கிய வழி இவற்றின் தோற்றத்திற்கு முற்பிற்பாடு கூறுதல் செல்லாது. காலத்தை கடந்து இருந்ததுன்னா இந்த தத்துவம் முதல்ல தோன்றுச்சு, அந்த தத்துவம் அப்புறம் தோன்றுச்சுன்னு முன்னர் பின்னர்னாலே காலம் வந்தாச்சு, அப்ப எப்படி முற்பிற்பாடு சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, அப்படி சொல்லுவது செல்லாது என்பாரை நோக்கி, ஏன் முற்பிற்பாடு கூறியது காலம் பற்றி அன்று. காலத்தை பற்றி, காலத்தை வைத்துக் கொண்டு என்ன சொல்லல? காலத்தின் அடிப்படையிலே முன்னர் பின்னர் சொல்லல இல்லையா. அங்க சிவபெருமான் வந்து எதை முன்னாடி தோற்றிருக்காரோ அது முன்னார் தோன்றுச்சுங்கோ, எதை பின்னாடி தோற்றுச்சாரோ அதை பின்னால் தோன்றுச்சுங்கோ. அந்த செயல்பாடை வச்சுதான், செயல்பாடுனா கருமம், கருமத்தை வச்சுதான். காலம் பற்றி அன்று என்பார் வைத்திலர் முற்பிற்பாடு வருவித்தார் கருமத்தால் என்றும் கூறினார். கருமத்தார்னா சிவபெருமானுடைய செயலா அப்படின்னா. இன்று கருமம் என்றது மேலே செயல்களுக்குரிய வியாபார வேதங்களை முந்தைய செயலில் சொன்னார் இல்லையா, ஞானமயமாவே நிற்பார் கிரியாமயமாவே நிற்பார். அந்த செயல் வேறுபாடுகள் தான். சரி, எப்படினாலும் முன்னர் பின்னர்னா ஒரு காலம் அங்க இருக்கணுமையானா, காலம் இருக்கிறது, ஆனால் இந்த கால தத்துவம் அல்ல, சிவசக்தியே காலமா இருக்கிறதுன்னு அந்த ரகசியத்தை அடுத்தால சொல்றாங்க. அந்த வியாபாரங்களுக்கு, வியாபாரம்னா செயல்பாடு தொழிற்பாடு, அந்த வியாபாரங்களுக்கு காரணம் கலை இத்திரி என பெயர் பெற்று காலத்தானமாய் நிற்கும் சிவசக்தியே ஆகலின் ஆண்டு காலம் இன்மை பற்றி முற்பிற்பாடு உண்மைக்கு இழுக்கின்மையும் அறிக என்று சொல்கின்றார். அதனால காலம் இல்லையே அப்ப எப்படி முற்பிற்பாடு வரும் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா இந்த கால தத்துவம் இல்லாட்டா என்ன, அந்த கால தத்துவம் இருந்து செய்ய வேண்டிய வேலையை சிவசக்தி இருந்து செய்கிறது. அந்த சிவசக்திக்கு அப்ப என்ன பெயர் பெறுகிறது, கலையித்திரின்னு பெயர் பெற்று சிவசக்தி இருந்து இந்த காலம் செய்ய வேண்டிய முன்னர் பின்னர் கூறுபாடுகள் எல்லாம் அது செய்கின்றது. எனவே காலம் இன்மை பற்றி, காலம் இல்லாததுனால முற்பிற்பாடு இருக்கிறதே அப்படிங்கிறதுக்கு எந்த இழுக்கும் இல்லை என்று சொல்லி சொன்னேன். அப்போ எல்லாத்தையும் தெளிவா நாம நிலைநாட்டி விட்டோம். லய சிவன், போக சிவன், அதிகார சிவன் என்றிருந்து கொண்டு சுத்த தத்துவங்கள் ஐந்தையும் தோற்றுவிக்கின்றார் என்ற செய்தி பெறப்பட்டது. சுத்த தத்துவம் காலம் கடந்தது, அங்கே காலமாக இருப்பது, காலஸ்தானத்தில் இருப்பது கலையித்திரி என்ற சிவசக்தி என்றெல்லாம் கூறினார். ஆக இத்தனையும் ஒத்துக்கொண்டு மேற்கொண்டு ஒரு தடை எழுப்புகின்றார்கள். அப்படியே நீங்கள் சொல்லும்படியே இருந்தாலும் லய சிவன், போக சிவன், அதிகார சிவன் என்று ஒரே சிவனே மூன்று நிலைகளை மேற்கொண்டால், இப்படி வெவ்வேறு நிலைகளை மேற்கொள்வதால் அது சிவபெருமான் வந்து என்ன ஆவான், அவன் வந்து அதனால் விகாரம் அடைவான், தன் நிலையில் திரிந்து விடுவான். ஒரே நிலையில இருந்தால்தானே அவன் சத்து பொருள். இவப்படி லயம் போகும் அதிகாரம் வெவ்வேறு நிலைகளை மேற்கொண்டால் அவன் தன் நிலையில் திரிந்து விகாரியாகி விடுவான். மூன்று அவத்தைகளை எழுதினான் என்றால், லயம் போகம் அதிகாரம் அவத்தைனா நிலை, வேற ஒன்றும் இல்லை, மூன்று அவத்தைகளை எழுதினான் என்றால் அவன் விகாரியாகி விடுவான் என்று கூறினார். அற்றே லயசிவன் முதலிய மூவரும் தம்முள் வேறு எண்ணாது சுத்த சிவன் ஒருவனே இவ் அதிகரணங்களை பற்றிய வியாபார வேதத்தால், அதிகரணங்கள் அந்த தத்துவங்கள், சுத்த தத்துவங்கள், இந்த இவ் அதிகரணங்களை பற்றிய வியாபார வேதத்தால் தொழில் வேறுபாட்டால் அஞ்ஞனம் மூன்று அவத்தை எய்துவன் எனின், லயம் கோபம் அதிகாரம்னு மூன்று அவத்தைகளை எய்துவான் என்றால் விகாரியாவான் போலும் எனின், அவன் விகாரப்பட்டு விடுவான் போலும் என்று சொன்னால், அவ் ஆசங்கை நீக்குவதற்கு எழுந்தது வருஞ்செயுள் என்பது, அந்த ஐயப்பாட்டை போக்குவதற்கு எழுந்ததுதான் வருஞ்செயுள் என்று கூறுகின்றார். ஒருவனே ராவணாதி பாவகம் உற்றார் போல, அதாவது ஒரே ஆளு என்ன பண்ணுவான், பல வேடங்கள் கட்டி நடிப்பான், நாடகத்தில் நடிச்சான்னு வச்சுக்கோங்க. ஒருவனே வந்து ஒவ்வொரு நாடகத்திலும் ஒவ்வொரு வேடத்தை மேற்கொள்வான் இல்லையா. ஒருவனே ராவணாதி, ராவணாதின ராவணன் முதலியேன்னு அர்த்தம், ஆதினா முதலிய, ராவணன் முதலிய பல வேடங்களை ஒருவனே ஏற்று நடிப்பான். நடிச்சாலும் அவனுக்குன்னு உள்ள இயல்பு மாறாமலையா இருக்கும், அவனுக்குன்னு உள்ள இயல்பு வந்து மாறவா செய்யும், மாறிடவா செய்யும், நிச்சயம் மாறாது. அவன் வந்து ரொம்ப நல்ல வேடம் ஏற்று நடிக்கலாம், ஆனா அவனுக்குன்னு ஒரு தீயை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த நல்ல வேடம் ஏற்றதுனால அவனுக்கு அது மாறப்போறதில்லை. அல்லது அவன் தீயவனா நடிக்கலாம் இல்லையா, அது அது நடிச்சதுனால அவன் தீயவனாதான் இருக்கும்னு அவசியம் இல்லை. ராமனா நடிக்கிறவர் வந்து தீயவனாகவும் இருக்கலாம், ராவணனா நடிக்கிறது வந்து நல்லவராகவும் இருக்கலாம் இல்லையா. அதனால வேடம் மேற்கொண்டு நடிப்பதை வைத்துக் கொண்டு உயர்வை சொல்ல முடியாது. எதுக்காக வேடம் மேற்கொள்றான், பார்க்கின்ற ரசிகர்களை மகிழ்விப்பதற்காக ஏதாவது ஒரு வேடம் மேற்று நடிக்கின்றார்கள், பிறர் பொருட்டு கொள்வதுதான். அது மாதிரி சிவபெருமான் லயசிவன், போகசிவன், அதிகார சிவன்னா பிறர் பொருட்டு மேற்கொண்டதுதான், பிறர் பொருட்டு மேற்கொண்டதுதான். அதுக்காக இது போலி நாடகம் என்று பொருள் அல்ல, பிறர் பொருட்டு மேற்கொண்டது என்பதற்காக இந்த உதாரணம். பிற பொருட்டுனா நம்ம பொருட்டு தான், நாம உயிவடையணும்னா அவர் வந்து அருவ திருமேனியாக லயசிவன், அருவுருவ திருமேனியாக போக சிவன், உருவ திருமேனியாக அதிகார சிவனா இருக்கார், நாம் நம்மளை உயிவிப்பதற்காக. அதனால வந்து அவருக்கு எந்த விதமா அவருக்குன்னு உள்ள இயல்பான தன்மையில எந்த மாற்றமும் இருக்காது, அது மாறினாதானே அவர் விகாரி. அதனால அது தெளிவா சொல்லிட்டார், ஒருவனே ராவணாதி பாவகம் உற்றார் போல. அப்ப பதவுரை எழுதுறாங்க பாருங்க நம்ம சுவாமிகள், ஒருவன் கூத்திற்குரிய ராவணனாதி பலவேடம் கட்டி நடித்தானாயினும் தன் தன்மையில் சிறிதும் சிரியாமை போல, கூத்துக்காக பல வேஷம் கட்டி நடிக்கிறான் ஐயா, அதனால அவனுக்குன்னு உள்ள சுபாவம் என்ன மாறிடவா செய்யும். அது போல தருவன் யூ உருவம் எல்லாம் முதல்வன் ஐந்தொழில் கூறியனவாய் இங்கனம் கூறி போந்த பேத வடிவெல்லாம் எய்தியும் ஐந்தொழில் செய்யும் பொருட்டு இப்படி அருவம் அருகுருவம் லயம் போகங்கிற நிலைகளெல்லாம் எய்தியும் வரப்பட்ட வடிவு வேறுபாடு எல்லாம் இல்லையா அவனுடைய சக்தியில் காணப்படுவன. அருவம் அருவருவம் உருவம்லாம் அவனுடைய சக்தி அடைகின்ற நிலைகள் தான். அவன் அடைகின்ற அவன் நேரடியாக அடைகின்ற நிலைகள் அல்ல, அவன் சக்தி அடைகின்ற நிலைகள் தான். அப்ப சக்திக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்னா இந்த இடத்துல சொல்ல வேண்டியது வருது. ஏன்னா ரெண்டாம் சூத்திரத்தை சொல்ல வேண்டிய செய்தி அங்கதான் சிவசக்தி சம்பந்தம் விளக்கமா சொல்லப்படுகின்றது. இப்ப இப்படி ஒரு கருத்து வந்துட்டு சுவாமி விகாரப்பட மாட்டார் அப்படிங்கும் போது அதெல்லாம் அந்த அருவம் அருவருவம் உருவம்னா அவனுடைய சக்தியில் எய்தப்படுகின்ற நிலைகள் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அவனுடைய சக்திக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்னு இங்கேயே சொல்ல வேண்டிய அவசியம் வருது. இன்னையா அருவம் அருவருவம்னா அவன் சக்தி அடைகின்ற நிலைகள்னா அப்ப இவன் அடைய மாட்டானா, இவனுக்கும் அவன் சக்திக்கும் சம்பந்தம் என்ன சம்பந்தம், இவன் வேற சக்தி வேறையா அப்படிதான் கேள்வி வந்துருது. இப்ப இங்கேயே லேசா சொல்லி ஆக வேண்டியது இருக்கு சிவசக்தி சம்பந்தத்தை. அதான் சொன்னார், மரமும் மரத்தினுடைய அந்த உறுதிப்பாடும் போல, அந்த உறுதிப்பாட்டை வைரம்னு சொல்லுவாங்க. வைரம் பாஞ்ச உடம்புயான்னு சிலர் இந்த வலிமையானோட சொல்லுவாங்க இல்லையா, மரம்னா அந்த உறுதியா இருக்கும் இல்லையா. அதனால மரமும் அதனுடைய காழ்ப்பும்னு போட்டிருக்கு பாட்டுல வந்து, மரமும் காழ்ப்பும்னு இருக்கு. காழ்ப்புனா என்னன்னா அந்த வைரம் தான், உறுதி தான். சக்தியும் தானும் மரமும் வைரமும் ஆகிய அவ் இரண்டும் போல நிலை பெற்று, மரம் போலவும் அந்த மரத்தினுடைய வைரம் போலவும் சிவமும் சக்தியும் நிலை பெற்று இருப்பார்கள் இல்லையா. சிவம் வந்து குணத்தை உடைய பொருள், குணின்னு சொல்லப்படுவான். சக்தி வந்து குணம்னு சொல்லப்படும். எனவே குணகுணி பாவமாய் உடன் நிற்கும் தனது சக்தியில் காணப்படுவன வாகனின் அது பற்றி தன் தன்மை வேறுபட்டு விகாரியாவான் அல்ல நின்க. ஏன் பதவுரை பார்த்தோம்னா பதவுரையில தான் வந்து விளக்கமாக அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் இருக்கின்றது. பொழிப்புரை வந்து இங்க தொகுத்து சொல்லிட்டார்கள் சுவாமிகள். ஆகவே பதவுரை இப்போ பொழிப்புரை பார்த்தா தெளிவா இருக்கும். சுவாமி சொல்லி பொழிப்புரை, ஒருவன் கூத்திற்குரிய பல வேடம் கட்டி நடித்தான் ஆயினும் தன் தன்மையில் சிறிதும் தெரியாமை போல, முதல்வன் ஐந்தொழிற்குரியவனாய் இங்கனம் கூறி போந்த பேதமெல்லாம் எய்தியும் அவ்வேறுபாடெல்லாம் குணகுணிபாவமாய் உடன் நிற்கும் தனது சக்தியில் காணப்படுவன அகலின் அது பற்றி தன் தன்மை வேறுபட்டு விகாரியாவான் அல்லன் என்பதா என்று சொல்லி அருமையாக சொன்னார். ஏகாரம் தேற்றம் தேடு, எந்த ஏகாரம், ஒருவனே ஒரு ஏகாரம் இல்லையா, ஒருவனே இல்லையா தேற்றம் இல்லையா. அந்த நாடகத்துல வந்து ஔவையாரம் நடிச்சாரு, இந்த நாடகத்துல ராவணனா நடிச்சாரு, வேற நாடகத்துல என்னன்னா இதோ வேற ஒரு பாத்திரம் எடுத்து நடிச்சாரு, இவங்கெல்லாம் ஒருத்தர் தானா அப்படின்னு சந்தேகம் வரும்போது ஒருவனே அப்படின்னு அது தெளிவிக்கிற ஏகாரம், ஒருவனே அப்படி நடிச்சா. அது மாதிரி லயசிவன் போகசிவன் அதிகார சிவன்னா ஒருவன் தான். தன்மையும் என்னும் உண்மை சிறப்பெங்கன் வந்தது இரண்டாம் அடியில வருது. தருவன் இவ்வுலகமெல்லாம் தன்மையும் தெரியானாகும், தன்மையும் தருவனி உருவமெல்லாம் தன்மையும் தெரியானாகும். தன்மையும் உள்ள உண்மை வந்து சிறப்பு, தன்மையும் அப்படிங்கிற உண்மை வந்து சிறப்பு. என்னன்னா இப்படியெல்லாம் வெவ்வேறு நிலைகளை மேற்கொண்டும் அவன் தன் தன்மையில் சிறிதும் தெரியவில்லை, அதனால வந்து தன்மையும் என்ற உண்மை வந்து சிறப்பு. இருமை என்பது இன்று எண்ணின் மேல் நின்றது. என்ன இருமைனா, இருன்னா பெரியன்னு ஒரு பொருள் உண்டு, அதை வச்சு இருமைனா பெருமைன்னு சொல்லி நினைச்சிடலாம். ஆனா அந்த இடத்துல அந்த பொருள்ல வரல, இருமை என்பது இரண்டுங்கிற பொருள்ல வந்தது, அதான் எண்ணின் மேல் நின்றது இருமை. அதாவது ரெண்டுன்னு ஏன் வந்தது, சிவம் சக்தி ஆகிய அந்த இரண்டும் வந்து எப்படி இருக்கும், மரமும் அதனுடைய வைரமும் ஆகிய அந்த இரண்டும் போல நிற்கும், அதனாலதான் இருமைன்னு சொன்னார். சக்தியில் காணப்படுவனவற்றை சக்தி என்று உபசரித்தார். எங்க இருக்கு வரும் வடிவெல்லாம் சக்தி அப்படின்ட்டு இருக்கு மூன்றாவது அடியில. வரும் வடிவம் அருவம் அருவுருவம் உருவம் என்று வருகின்ற வடிவங்கள் எல்லாம் சக்தி அப்படின்னாரு. சக்தினா என்ன, சக்தியில் காணப்படுவன அர்த்தம், சக்தியில் காணப்படுவன இந்த வடிவங்கள்லாம். அப்ப சக்தியில் காணப்படுவன சொல்ல வேண்டிய இடத்துல சக்தின்னு சொல்லியிருக்கிறாரு, அது உபச்சாரமாக சொன்னார். நாம பொருளை விரித்துக் கொள்ள வேண்டும். வரும் வடிவெல்லாம் சக்தி அப்படின்னா வரும் வடிவங்கள் எல்லாம் சக்தியில் காணப்படுவன என்று பொருள் கொள்ள வேண்டும். அப்ப வந்து அடுத்தால ஒரு கேள்வி கேட்கின்றார். அடுத்த பாடலுக்கு அதன் அந்த பதில் நம்மை அடுத்த பாடலுக்கு கொண்டு செல்கின்றது. ஒரு ஒவ்வொரு பாடலை கேட்ட உடனே அது ஒரு கேள்வி எழுகின்றது, ஐயப்பாடு எழுகின்றது. சரி, நீங்க நான் முதல்ல என்ன கேட்டேன், இந்த மாதிரி மூன்று விதமான அவத்தைகளை சிவபெருமான் அடைவார் என்றால் அவர் தன் நிலையில் தெரிந்து விகாரப்படலாமே என்று ஒரு ஐயம் எழுப்பினேன். அப்ப வந்து ஒருவனே வந்து பல்வேறு கூத்துகளிலே பல்வேறு வேடங்களை ஏற்று நடித்தாலும் அவனுக்கென்று இருக்கின்ற அந்த இயல்பு எப்படி மாறாதோ, அதுபோல ஒரு சிவபெருமானே அருவம் அருவுருவம் உருவம் என்று வெவ்வேறு திருமேனிகளை மேற்கொண்டாலும் அவருடைய அந்த உண்மையான இயல்பு மாறாது என்று சொல்லி சொன்னீர்கள். இந்த பல்வேறு வடிவங்களும் அவனுடைய சக்தியிலே காணப்படுவன சொன்னீர்கள். சக்தி என்பது மரத்துக்கு அதனுடைய அந்த உறுதிப்பாடான வைரம் போல சிவபெருமானுக்கு அந்த சக்தி. எனவே சக்தி குணம் சிவபெருமான் குணி என்று சொன்னீர்கள். இதெல்லாம் சொன்னீங்க. ஆனா அந்த அருவம் அருவுருவம் உருவம்லாம் வந்து சக்தியில் காணப்படுவது தானே சொன்னீங்க. ஆனா சக்தியில் காணப்படுவது பற்றி சிவபெருமானும் வந்து என்ன ஆகுதுதான், அருவமா இருக்கும்போது லயசிவன் அப்படின்னு பெயர் பெற்றுதான், அருவுருவமா இருக்கும்போது லோகசிவன். அவன் சக்தி மட்டுமா பெயர் பெறுது, அவனுமே அந்த அதுக்கு ஏற்ற பெயரை பெறுகின்றானே. அருவுருவமா இருக்கும்போது அதுக்கேற்ற பெயர் சதாசிவன், உருவமா இருக்கும்போது அதுக்கேற்ற மகேசன் பெயர் பெறுதான். அப்ப சக்திக்கு உள்ளது சிவத்துக்கும் சேர்ந்துதானே ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அற்றையல் தனது சக்தியில் காணப்படுவது தனக்கு ஆமாறு. தனது சக்தினா சிவபெருமானுடைய சக்தியில, தனக்கு ஆமாறுனா சிவபெருமானுக்கு ஆகுது. எப்படி யாஞ்சனம் அப்படின்னு கேட்கிறான். நாம எப்படின்னு கேட்போம், பழைய எஞ்ஞனம்னு கேட்பாங்க, யாஞ்சனம்னு கேட்பாங்க. அற்றையல் தனது சக்தியில் காணப்படுவது தனக்கு ஆமாறு யாஞ்சனம், அதாவது சிவசக்தியில் காணப்படுவது சிவபெருமானுக்கு ஆவது எப்படி எனின், அது வருஞ்செயலில் கூறப்படும். வருஞ்செயலில் என்ன சொல்றார் அப்படின்னா, சிவபெருமான் வந்து எல்லாவற்றையும் கடந்தவர். அவர் தம்முடைய சக்தியை கொண்டு அருவம் அருவுருவம் உருவங்கிற திருமேனிகளை எடுக்கின்றார். அவர் எப்போது சிவபெருமான் எங்கு எழுந்தருளினாலும் தன்னுடைய சக்தியின் வாயிலாகத்தான் எழுந்தருள்வார். சக்தியை இடமாக கொண்டுதான் எழுந்தருள்வாரே ஒழிய சக்தியை விட்டுவிட்டு தான் மட்டுமாக எழுந்தருள மாட்டார். அதுதான் கருத்து. அந்த கருத்தை தான் வருகின்ற பாடல் சொல்லு. அதுதான் கடைசியில சொல்றார், முன் அருட்சக்தி தன்பால் முகிழ்க்கும் தான் முளையான் அன்றே. முன்னா முன்னுகள், அதாவது கருதுதல். முன் அருட்சக்தினா நான் நம்மால் கருதப்படும் அருட்சக்தி, கருதப்படும் அருட்சக்தி தன்பால் அந்த அருட்சக்தியின் இடத்திலே இருந்து கொண்டு முகிழ்க்கும் எழுந்தருள்வான். அருட்சக்தியை இடமாக கொண்டுதான் அவன் எங்கு வேண்டுமானாலும் எழுந்தருள்வானே ஒழிய தான் அந்த அருட்சக்தியை விட்டுவிட்டு தான் மாத்திரமாக எந்த இடத்திலும் அவன் எழுந்தருள மாட்டான். ஒரு முக்கியமான செய்தி. ஆகவே அந்த அருட்சக்தி என்னென்ன வடிவங்களை எல்லாம் கொள்ளுவோ அந்த வடிவங்கள் எல்லாம் சிவபெருமானுக்கும் உண்டு. ஏன்னா எப்பவும் அவன் அருட்சக்தியோடு தான் இருப்பான். எனவே அவன் அருட்சக்தி அடைகின்ற அருவம் அருவுருவம் உருவம் எல்லாம் அவனுக்கும் உண்டு. எனவே அருட்சக்தியோடு தான் எழுந்தருள்வான் அவன் வந்து எப்பவும் தானாக எழுந்துவிட மாட்டான். ஆகவே அருவம் அருவுருவம் உருவம் தான் தான் நேரடியாக எடுக்கின்றானா என்றால் நேரடியாக எடுக்கவில்லை, அருட்சக்தி இடத்தில் தான் அந்த நிலைகளை மேற்கொள்கின்றான். ஆனால் அந்த நிலைகள் அவனுக்கும் பேசப்படுகின்றன. ஏன்னா அந்த நிலைகளை மேற்கொள்கின்ற அருட்சக்தியோடு அவன் எப்போதும் இணைந்தே இருக்கின்றான். இதற்கு அற்புதமா ஒரு ஓமை கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது செய்தியை மட்டும் சொன்னா நமக்கு வந்து மிக தெளிவாக உணர்வதற்கு அரிதாக இருப்பதனாலே நாம் நல்லா தெளிவா உணர்றதுக்கு ஒரு ஓமையும் சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, படிகம் இருக்கின்றது, பளிங்கு கல் ஒன்று இருக்கின்றது, அது சுற்றி என்ன நிறம் இருக்கின்றதோ அந்த நிறத்தை அந்த பளிங்கு பிரதிபலித்து காட்டும். பச்சை நிறம் இருந்தால் பச்சை நிறமாக அந்த பளிங்கு தானும் விளங்கும். இல்லையா, பல்வேறு வண்ணங்கள் சூழ்ந்திருந்தால் அந்த பல்வேறு வண்ணங்களையும் தன்னிடத்திலே அந்த பளிங்கு காட்டி நிற்கும். இல்லையா, ஆகவே தன்னை சூழ்ந்துள்ள அந்த பல்வேறு நிறங்களையும் பற்றுவது எது, பெரிய சிந்தனை இது. பற்றுவது எது, அந்த பளிங்கு என்று சொல்லலாம். பளிங்குன்னு சொன்னா தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா இன்னும் நுட்பமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், பளிங்குக்குன்னு ஒரு நிறம் இருக்கின்றது. அது என்ன நிறம், தூய வெண்மை நிறம் தான். அது பளிங்குக்கே உரிய நிறம், அதனுடைய சொந்த நிறம் அது. இது சுற்றியுள்ள நிறங்களை பிரதிபலிப்பதன் மூலம் இந்த நிறங்கள்லாம் பளிங்கினுடைய நிறம் போல என்று நான் ஒருவர் கருதலாம். ஆனா சிந்திச்சு பார்த்தா தெரியும், இது பளிங்குக்குரிய நிறம் என்று. இது வந்து சுற்றி இருக்கிற நிறமா இருக்கிறதுனால அதை பிரதிபலித்து காட்டுகிறது. அப்ப இந்த பளிங்குக்குன்னே உள்ள ஒரிஜினலா உள்ள நிறம் என்ன அப்படின்னா, தூய வெண்மை நிறம் தான்.